தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய நம் ஒலிபரப்பை துவக்குகின்றோம். இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறுவன கற்றனை தூறும் கருத்துக்களுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள்.
உயிர்ப்பு காலம் மூன்றாம் ஞாயிறு, கற்றனை தூறும் கருத்துக்களுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, இளைஞர் ஒருவர் தன் மாத ஊதியத்திலிருந்து ஒரு கணிசமான தொகையை ஒவ்வொரு மாதமும் ஒதுக்கி வைப்பார். மாதத்தின் இறுதி ஞாயிறன்று அருகில் உள்ள சேரியில் வாழும் சில சிறுவர்களை அழைத்து கொண்டு நாள் முழுவதும் பல சுற்றுலா இடங்களுக்கு செல்வார். மாலையில் ஒரு நல்ல உணவகத்திற்கு சென்று அனைவரும் சேர்ந்து விருந்து உண்பார்கள். ஒரு நாள் அவர்கள் அவ்விதம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அச்சிறுவர்களுள் ஒருவன் இளைஞரை நோக்கி, அண்ணா, உங்க பேர் என்ன? ஜீசஸா என்று கேட்டான். அன்பு நெஞ்சங்களே, முன்பின் அறிமுகமில்லாத ஒருவர் நாள் முழுவதும் தங்களை மகிழ்வில் நிறைத்ததைக் கண்ட அந்த சிறுவனின் மனதில் எழுந்த அந்த சந்தேகம் இயேசுவுடன் 3 ஆண்டுகள் வாழ்ந்த சீடர்கள் மனதிலும் எழுந்தது. ஆனால் அவர்களால் கேட்க முடியவில்லை.
சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள்
என்று யோவான் 21 பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள பகுதியை இன்றைய நற்செய்தியாக நாம் வாசிக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, ஒரு நாவலை வாசிக்கும்போது அல்லது ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது இறுதி பக்கங்களில் அல்லது இறுதி மணி துளிகளில் வரும் கிளைமேக்ஸ் நமது கவனத்தை அதிகம் ஈர்க்கும். நாவல் முழுவதும் நம் மனதில் தோன்றிய பல கேள்விகளுக்கு அந்த இறுதி பகுதியில் பதில்கள் கிடைக்கும். இன்று நமது ஞாயிறு வழிபாட்டில் வாசிக்கும் பகுதி யோவான் நற்செய்தியில் வரும் உச்சக்கட்டம், கிளைமேக்ஸ் என்று சொல்லலாம். உண்மையிலேயே இது ஒரு பிற்சேர்க்கைதான். அன்பு நெஞ்சங்களே, சில வேளைகளில் நாம் கடிதங்கள் எழுதும்போது இறுதியில் PQ அதாவது பின்குறிப்பு என்று எழுதி, ஓ, சொல்ல மறந்துட்டேனே என்று ஒரு மகிழ்வான செய்தியை சொல்வோமே. அந்த கண்ணோட்டத்தில் யோவான் நற்செய்தியின் 21 பிரிவை நாம் எண்ணி பார்க்கலாம். இந்த பிற்சேர்க்கையை நற்செய்தியாளர் யோவானோ அல்லது அவருடைய சீடர்களில் ஒருவரோ இணைத்துள்ளார் என்பது விவிலிய ஆய்வாளர்களின் கணிப்பு. ஆய்வு கணிப்புகளையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அன்பர்களே. ஏனெனில் 21 பிரிவில் கூறப்பட்டுள்ள இந்த நிகழ்வு ஆழமான உண்மைகளை உள்ளத்தில் விதைக்கின்றது. யோவான் தன் நற்செய்தியை இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று பதிவாக மட்டும் எழுதாமல் ஓர் இறையியல் பாடமாக அளித்துள்ளார். இயேசுவின் கூற்றுக்கள், இயேசுவின் செயல்கள் அனைத்தும் யோவான் நற்செய்தியில் பல இறையியல் எண்ணங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெளிப்படுத்துகின்றன. இந்த கண்ணோட்டத்துடன் இன்றைய நற்செய்தி பகுதியை ஒரு காட்சி தியானமாக, ஓர் இறையியல் பாடமாக நாம் அணுகுவோம்.
உன்னை நம்பி வாழும் எந்த நம்பு இதயம், உன்னை இன்றி உலகில் வேறென்ன நாடும், உன்னை நம்பி வாழும் வேறென்ன நாடும், உறவாகும் தோழமையாய் நிறைவாகும் ஆளுமையாய் என்னோடு கலந்திடும் இயேசுவே. உன்னை நம்பி வாழும் எந்த நம்பு இதயம், உன்னை இன்றி உலகில் வேறென்ன நாடும், உன்னை நம்பி வாழும் வேறென்ன நாடும்.
அன்பு இதயங்களே, யோவான் நற்செய்தி 21 பிரிவில் கூறப்பட்டுள்ள இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துகின்றார் ஆசிரியர். சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல் என்று யோவான் தன் அறிமுகத்தை ஆரம்பிக்கின்றார். திதிம் என்ற தோமா என்று ஆசிரியர் குறிப்பிட்டதும் நம்மையும் அறியாமல் நமது நினைவில் சென்ற வாரம் ஞாயிறன்று சொல்லப்பட்ட நிகழ்வு நிழலாடுகின்றது. அந்த நிகழ்வின் நாயகன் தோமா, சந்தேகத் தோமா. சந்தேகத்துடன் போராடி புண்பட்டிருந்த தோமாவை உயிர்த்த இயேசு சந்தித்து குணமாக்கியதை சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம். அந்த நிகழ்வின் ஒரு தொடர்ச்சி போலவே மற்றொரு குணமாக்குதல் நிகழ்வு இன்று சொல்லப்படுகின்றது. இயேசுவை தனக்கு தெரியாது என்று மறுதளித்த பேதுருவை உயிர்த்த இயேசு குணமாக்கும் நிகழ்வை இன்றைய நற்செய்தி சொல்கின்றது. அன்பு இதயங்களே, கதாபாத்திரங்களின் அறிமுகத்திற்கு பின் இன்றைய நற்செய்தி சொல்வது இதுதான்.
அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன்பிடிக்கப் போகின்றேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகின்றோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை.
யூதர்களுக்கும் ரோமையர்களுக்கும் பயந்து மேல்மாடியில் பூட்டிய அறைக்குள் பதுங்கியிருந்த சீடர்கள் தங்கள் பழைய வாழ்வுக்கே திரும்பிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது அவர்களது எண்ணங்களுக்கு ஒரு வடிவம் தந்தது போல் ஒலித்தது பேதுருவிடமிருந்து வந்த அந்த யோசனை. நான் மீன்பிடிக்கப் போகின்றேன். அன்பு இதயங்களே, மீன்பிடிப்பதை தங்கள் வாழ்வாக கொண்டிருந்த எளிய மனிதர்களை இனி நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்ற உறுதி அளித்து இயேசு அழைத்தார். அந்த அழைப்பை சரியாக புரிந்தும் புரியாமலும் தங்களுக்கு பழக்கப்பட்ட தொழிலை விட்டுவிட்டு ஏதோ ஒரு துணிச்சலுடன் இயேசுவின் அழைப்பை ஏற்று அவரை பின் சென்றவர்கள் சீடர்கள். இயேசு அவர்களுடன் இருந்தவரை மக்களை பிடிக்கும் தொழிலை அவர்கள் ஓரளவு புரிந்து கொண்டனர். ஆனால் கல்வாரியில் அவர் சிலுவையில் இறந்த பின் நிலைமை வெகுவாக மாறிவிட்டது. சீடர்கள் மக்களை பிடிப்பதற்கு பதிலாக மக்கள் இவர்களை பிடித்து ரோமையர்களிடம் ஒப்படைத்து விடுவார்களோ என்ற பயத்தில்தான் அந்த சீடர்கள் பதுங்கி வாழ்ந்தனர். இயேசுவுடன் வாழ்ந்தபோது எப்போதும் மக்கள் கூட்டம் சூழ ஏதோ ஒரு கனவுலகில் வாழ்ந்தது போல் இருந்தவர்களுக்கு கடந்த 3 நாட்கள் கசப்பான பாடங்களை சொல்லித்தந்தன. எனவே மக்களை பிடிக்கும் கனவுகளையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு மீண்டும் பழையபடி மீன்பிடிக்கும் தொழிலுக்கே திரும்பலாம் என்று தீர்மானித்தனர் சீடர்கள். நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று பேதுருவின் அழைப்பு வந்ததுதான் தாமதம். நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று அனைவரும் கிளம்பினர். மீண்டும் துவங்கிய அந்த பழைய வாழ்வில் அவர்கள் முதலில் சந்தித்தது ஏமாற்றம். இரவு முழுவதும் முயன்றும் அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று நாம் யோவான் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். அன்பு இதயங்களே, மீன்பிடி தொழிலில் ஒன்றும் கிடைக்காமல் போன பல இரவுகளை சந்தித்தவர்கள் இந்த சீடர்கள். இருந்தாலும் அன்று திபேரிய கடலில் இரவு முழுவதும் முயற்சிகள் செய்தும் ஒன்றும் கிடைக்காமல் போனது அவர்கள் மனதில் கெனசரேத்து ஏரியில் நிகழ்ந்த மற்றொரு நிகழ்வை நினைவுபடுத்தியிருக்கும். அந்த நிகழ்வுதானே அவர்கள் வாழ்வை முற்றிலும் மாற்றிய ஒரு நிகழ்வு. லூக்கா நற்செய்தி 5 பிரிவில் சொல்லப்பட்டுள்ள அந்த நிகழ்விலும் அவர்கள் இரவெல்லாம் உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர்கள் வாழ்வில் அடிக்கடி சந்தித்து பழகிப்போன அந்த ஏமாற்றத்தை அவர்கள் மறக்க முடியாத ஓர் அனுபவமாக இயேசு அன்று மாற்றினார். எனவேதான் இந்த இரவிலும் அந்த நாள் நினைவு அவர்களுக்கு மீண்டும் எழுகின்றது. இயேசுவின் மரணம் என்ற பெரும் ஏமாற்றத்திற்கு பின் தங்கள் பழைய வாழ்வை தொடரலாம் என்று எண்ணியவர்களுக்கு ஆரம்பமே ஏமாற்றமாக அமைந்தது. அந்த ஏமாற்றம் மீண்டும் அவர்கள் வாழ்வை புரட்டிப்போட்ட ஒரு மாற்றமாக அமைந்தது. ஆம் அன்புள்ளங்களே, கெனசரேத்து ஏரியில் நிகழ்ந்ததைப் போலவே மீண்டும் ஒருமுறை திபேரிய கடலிலும் நிகழ்ந்தது. இரவு முழுவதும் உழைத்து காணாத பலனை விடிந்ததும் இயேசுவின் வடிவில் கண்டனர் அந்த சீடர்கள். 153 பெரிய மீன்கள் பிடிபட்டதாக நற்செய்தியாளர் யோவான் கூறுகின்றார். எனதருமை அன்புள்ளங்களே, கெனசரேத்து ஏரியிலும் திபேரிய கடலிலும் நடந்த இரு நிகழ்வுகளையும் இணைத்து சிந்திக்கும் போது சீமோன் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இடையே உருவான உறவில் ஒரு புதிய ஆழம் புலனாகின்றது. இந்த இரு நிகழ்வுகளின் இணைப்பு நம் வாழ்விலும் ஒரு சில பாடங்களை சொல்லித்தர காத்திருக்கின்றது. கெனசரேத்து ஏரியில் கிடைத்த அபரிமிதமான மீன்பிடிப்பை கண்டதும் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று வேண்டினார். திபேரிய கடலிலும் அபரிமிதமான மீன்பிடிப்பை அவர் கண்டார். ஆனால் இம்முறை பேதுரு தண்ணீரில் பாய்ந்து செல்கின்றார் இயேசுவை நோக்கி. கெனசரேத்து ஏரியில் தான் ஒரு பாவி என்பதை பேதுரு உணர்ந்து சொன்னாரா என்பதில் தெளிவில்லை. ஆனால் இயேசு தன்னை விட்டு விலக வேண்டும் என்பதை அவர் தெளிவாக உணர்ந்தார். திபேரிய கடலில் மீன்பிடிக்க வருவதற்கு முன் தான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை பேதுரு நன்கு உணர்ந்திருந்தார். இயேசுவை தனக்கு தெரியாது என்று மறுத்த பாவி தான் என்பதை நன்கு உணர்ந்திருந்த பேதுரு இம்முறை இயேசுவை விட்டு விலகிச் செல்ல எண்ணாமல் இயேசுவை நோக்கிச் செல்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, நம் வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம். பிரம்மி போட்டும் ஒரு அற்புதம் நம்மை சூழும் போது, எதிர்பாராத அளவில் ஒரு பேரன்பு அனுபவம் நமக்கு ஏற்படும் போது, ஒன்று அந்த அன்புக்கு முன் முற்றிலும் சரணடைந்து மகிழ்வோம், அல்லது அந்த அன்பை கண்டு பயந்து நமக்குள் நாமே ஒளிந்து கொள்வோம், அந்த அன்பு நம்மை விட்டு விலகினால் போதும் என்று எண்ணுவோம். அப்படி நமக்குள் நாமே ஒளியும் போது கூடவே நம்மை பற்றிய தாழ்வான எண்ணங்களும் நம்மை நிரப்பி சுய பரிதாபத்தில், அதாவது செல்ஃப் பிட்டி என்று சொல்வோமே, அதில் நம்மை மூழ்கடிக்கும். கனசரேத்து ஏரியில் பேதுரு பெற்றது இத்தகைய அனுபவம். அங்குதான் இயேசுவின் அன்பு பாடங்கள் அவருக்கு ஆரம்பமாயின. அன்பு இதயங்களே, இயேசுவுடன் வாழ்ந்த 3 ஆண்டுகளில் பேதுரு கற்றுக்கொண்ட ஓர் உயர்ந்த பாடம் இதுதான். எந்த நிலையில் தான் இருந்தாலும் இயேசுவிடம் தனக்கு புகலிடம் தஞ்சம் உண்டு என்பதே அந்த அழகிய பாடம். இந்த ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டால் நமக்கு மீட்பு உண்டு, வாழ்வு உண்டு. எந்த நிலையில் நாம் இருந்தாலும் இயேசுவை நாம் அணுகி செல்ல முடியும். தந்தையாம் இறைவனில் நாம் தஞ்சமடைய முடியும். அன்பு இதயங்களே, இறுதியாக ஓர் எண்ணம். திருத்தந்தை பிரான்சிஸ் தன் பணிக்காலத்தின் முதல் 30 நாட்களை நிறைவு செய்துள்ளார். அவர் தன் மறைவுரைகளில் அடிக்கடி கூறி வரும் ஒரு கருத்து இதுதான்.
கருணை காட்டுவதில், அன்புடன் அரவணைப்பதில் கடவுள் சலிப்படைவதே இல்லை. அவரை அண்டிச் செல்ல நாம் தான் தயங்குகின்றோம், சலிப்படைகின்றோம்.
இரவெல்லாம் உழைத்தும் பயனேதும் காணாமல் களைத்து சலித்து போன சீடர்களுக்கு காலை உணவை தயாரித்து அவர்களை உண்ணும்படி அழைத்த உயிர்த்த இயேசுவின் சலிப்பற்ற கருணையை, அரவணைப்பை இந்த உயிர்ப்பு காலத்தில் உணர இறைவனை நாம் மன்றாடுவோம். துவங்கி இருக்கும் தமிழ் புத்தாண்டில் உயிர்த்த இயேசு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியும் நாம் ஒருவர் ஒருவருக்காக மன்றாடுவோம்.
நான் நடக்க பாதை, நீ சொந்த வார்த்தை, தடை வரும்போது துணையாய் வருவாய், தயங்கும் போது திடனை தருவாய், இதயம் உன்னை நம்பும். நான் வாழும் வாழ்வு நீ தந்த வாழ்வு, கலங்கும் போது மகிழ்வாய் வருவாய், பதறும் போது தெளிவை தருவாய், இதயம் உன்னை நம்பும். கவலை மேகம் சூழும் போதும் எனது இதயம் உன்னை நம்பும். உறவை இழந்து தவிக்கும் போதும் எனது இதயம் உன்னை நம்பும். எத்தனை எத்தனை துன்பங்கள், எண்ணில்லாத இன்னல்கள் எல்லாம் தீர்க்கும் தெய்வம் நீதான், இதயம் உன்னை நம்பும். உன்னை நம்பி வாழும் எந்த நன்பு இதயம், உன்னை இன்றி உலகில் வேறென்ன நாடும். உன்னை நம்பி வாழும்
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.